ان الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل النار احد في قلبه مثقال حبة خردل من إيمان ولا يدخل الجنة أحد في قلبه مثقال حبة خردل من كبرياء رواه مسلم உபதேசங்களின் வழியாகவும் ஷைத்தான் ஊடுருவுகிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் மனித சமூகத்தை படைத்து அவர்கள் நேரான வழியில் சீராக வாழ வேண்டும் என்பதற்காக காலம் தொட்டு காலம் நபிமார்களை அனுப்பி வைத்ததோடு மட்டுமன்றி அவர்களோடு சேர்த்து வேதங்களையும் அருளியிருக்கிறார். அந்த வேதங்களிலே ஒரு மனிதனின் வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்வதற்கு தேவையான சகல வழிகாட்டல்களும் மிக அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. அவனுடைய மனநிலையை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது முதல், அவனுடைய உலகத்தின் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது வரை இஸ்லாம் மிக அழகாக வழிகாட்டுகிறது. இந்த வாழ்க்கைக்கான திருப்பெயரை எமக்கு தெரிவிக்கவிருக்கக்கூடிய அந்த மறுமையில் ஒன்று சுவனம் அல்லது நரகம் மனிதர்களுக்கு பரிசாக கிடைக்கிறது. இப்படியான இந்த நரகத்திலே நுழைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சத்தையும், அதேபோன்று சொர்க்கத்திலே நுழைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விடயத்தையும் தாங்கிய ஒரு ஹதீஸை நாம் இன்றைய பாடத்தின் மூலம் விரிவாக அவதானிக்கலாம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா யத்ஃபுலுன் நார் அஹதுன் في قلبه مثقال حبة خردل من إيمان. அதாவது ஒரு மனிதர் சுவனம் நுழைய மாட்டார். எவருடைய உள்ளத்தில் சுவனம் அல்ல, ஒரு மனிதர் நரகம் நுழைய மாட்டார். அவர் யார் என்றால், எவருடைய உள்ளத்தில் ஈமானின் கடுகளவு ஒரு விதை அளவு இருந்தாலும் அத்தகைய மனிதன் சுவனம்
நுழைவான், நரகம் நுழைய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். தொடர்ந்து அதே செய்தியிலே பதிவு செய்யப்படக்கூடிய அடுத்த வாசகம் என்னவென்றால், வலா யதுஃலு ஜன்னத அஹதுன் ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் ஹர்தலின் மின் கிபிரியா. அதேபோன்று அந்த சொர்க்கத்திற்கும் சில மனிதர்கள் நுழைய மாட்டார்கள். அவர்கள் யாரென்றால், எவர்களுடைய உள்ளத்தில் பெருமை அதிலும் கடுகளவு இருந்தாலும் சரி, அத்தகைய எந்த மனிதனும் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த செய்தியிலே நாம் படிப்பினை பெற வேண்டிய, அதே நேரம் எம்மை நாம் பரிசீலனை செய்ய வேண்டிய மிக முக்கியமான இரண்டு விடயங்கள் காணப்படுகிறது. சுருக்கமாக நாம் விளங்கிக் கொள்வதென்றால், கடுகளவு ஒரு மனிதனுக்கு ஈமான் இருந்தாலும் அது அவனை சுவனத்தை நோக்கி இட்டுச் செல்கிறது. அதே நேரம் கடுகளவு ஒரு மனிதனுக்கு பெருமை இருந்தாலும் அது அவனை நரகத்தை நோக்கி இட்டுச் செல்கிறது என்பதனை மிக அழகாக இந்த செய்தியின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். அதே நேரம் இந்த செய்தியின் வழியாக ஒரு சில மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் அல்லது பிழையான ஜாஹிலிய உலமாக்களின் கருத்துகளுக்கும் அழகான ஒரு பதிலை இந்த ஹதீஸானது தாங்கி இருக்கிறது. அவர்கள் மக்களை ஏமாற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு கோணம் எப்படி என்றால், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருந்துவிட்டால் போதும், அவன் நரகம் நுழைய மாட்டான் என்பதனை மக்களின் உள்ளங்களிலே ஆழமாக விதைத்திருக்கிறார்கள். இதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த பகுதியை மட்டும் எடுக்கிற பொழுது அது பிழையான முடிவை நோக்கி மெய்யிட்டு செல்லும். ஏனென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே கடுகளவு ஈமான் இருக்கக்கூடிய மனிதன் நரகம் நுழைய மாட்டான் என்பதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. தொடர்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், கடுகளவு பெருமை ஒரு மனிதனிடம் இருக்கிறது என்றால் அவன் சுவனம் நுழைய மாட்டான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிற விடயம், ஈமானும் பெருமையும் எந்த ஒரு உள்ளத்திலும் ஒன்று சேர முடியாது. என்னிடம் ஈமானும் இருக்கிறது பெருமையும் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மடத்தனமான வாதமாகும். ஒன்று ஒரு மனிதனில் ஈமான் காணப்படும் அல்லது பெருமை காணப்படும். ஒரு மனிதனில் இந்த ஈமான் காணப்பட்டாலும் அவனிடம் இந்த பெருமை வந்துவிடுகிறது என்றால், பெரிய அளவில் மலை அளவிற்கு தேவையில்லை, கடுகளவு ஏற்பட்டாலும் அது அந்த ஈமானை முடித்துவிடும் என்பதனை இந்த செய்தியின் வழியாக மிக அழகாக எம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது உண்மையிலேயே அல்லாஹ்வை பயந்த நெஞ்சங்களாக உம்முடைய நெஞ்சங்கள் இருக்கும் என்றால், இந்த பெருமை என்றால் என்ன, இதற்குரிய வரவு இலக்கணம் தான் என்ன என்ற ஒரு கேள்வி நிச்சயம் எமது உள்ளங்களில் எழும். சாதாரணமாக நாம் செய்யக்கூடிய சில விடயங்களை நினைத்து பார்த்து இதுவும் பெருமை என்ற வட்டத்திற்குள் வந்துவிடுமா என்ற ஒரு கேள்வியும் எழும். இதே போன்று அந்த சஹாபாக்களின் உள்ளங்களிலும் ஏற்பட்டது. இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து ஒரு சமயத்தில் சொல்லிய போது, உடனே அங்கிருந்த ஒரு நபி தோழர் எழும்பி, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் தனது ஆடைகள் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், தனது காலணிகள் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இதுவும் அந்த பெருமை என்ற பகுதிக்குள் வந்துவிடுமா என்ற விதத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய பதிலை சொல்கிறார்கள். ஒரு மனிதர் வெறுமனவே அழகிற்காக வேறு எந்த நோக்கங்களும் இல்லாமல் அவர் அந்த ஆடையை அணிவார் என்றால் அதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னல்லாஹ ஜமீலும் யுஹிப்புல் ஜமால், நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான். ஒரு மனிதன் அழகிற்காக தன்னை எந்த அளவு அலங்கரித்துக் கொள்வதிலும் தவறு கிடையாது, அது பெருமை என்ற பகுதிக்குள் வராது என்று சொல்லிவிட்டு, பெருமை என்றால் என்ன என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக அடையாளப்படுத்துகிறார்கள். பெருமை என்றால் என்னவென்று தெரியுமா? உண்மை எட்டி வைக்கப்படுகிற பொழுது அதனை மறுப்பதிருக்கிறது, இது பெருமையாகும். மனிதர்களை அற்பமாக கீழ்த்தரமாக கருதுவதிருக்கிறது, இது பெருமையாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த செய்தியின் மூலம் மிக அழகாக பெருமை என்றால் என்ன என்ற விடயத்தை நம்மால் புரிந்திருக்க முடியும். ஒரு உபதேசம் செய்யப்படுகிறது அல்லது ஒரு தவறு சுட்டி காண்பிக்கப்படுகிறது, எமது உள்ளத்துக்கு எத்தி வைக்கப்படுவது சரி என்று தெரிந்தாலும், உண்மை என்று தெரிந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள நாம் அடம்பிடிக்கிறோம் என்றால் நாம் பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே நேரம் அடுத்த மனிதர்களை தாழ்வாக கருதுகிறோம் என்றால் நாம் பெருமை பிடித்தவர்களாக இருக்கிறோம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த பெருமை என்கிற இந்த வட்டத்தை இத்தோடு இஸ்லாம் சுருக்கிக் கொள்ளவில்லை. சூரா ருக்மானை நாம் எடுத்து பார்த்தால் அதிலே இன்னும் சில பெருமையை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் சொல்லப்படுகிறது. நபி ருக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது அருமை மகனை நோக்கி அவர்கள் கூறக்கூடிய ஒரு வார்த்தை, வலா துஸ்ஸிர் ஹத்தக லின்நாஸ், மனிதர்களை விட்டும் உன் முகத்தை திருப்பி விடாது. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே கர்வமாக நடக்காது. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், நிச்சயமாக அல்லாஹ் பெருமை அடிக்கக்கூடிய யாவரையும் நேசிப்பதில்லை என்று பெருமையை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் இரண்டு விடயங்களை அவர்கள் சுட்டி காண்பிக்கிறார்கள். அதாவது மனிதர்களை விட்டும் முகத்தை திருப்புவதன் வழியாகவும் இந்த பெருமையை வெளிப்படுத்த முடியும். அதே போன்று பூமியிலே நடக்கிற பொழுது அந்த நடையின் வழியாகவும் பெருமையை வெளிப்படுத்த முடியும். இந்த ஒவ்வொரு விடயங்களின் மூலமாக பெருமை என்றால் என்னவென்பதனை நாம் விளங்கியிருப்போம். அதே நேரம் இந்த ஆடைகளை அணிகிற விடயத்தில், முடிகளை வளர்த்திருக்கின்ற விடயத்திலும் பெருமை சம்பந்தப்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. மேலே உள்ள செய்தியிலே அந்த நபித்தோழர் ஒரு மனிதர் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அதனால் காலணிகளை உடுப்புகளை அழகாக உடுத்துகிறார், இது பெருமையா என்று கேட்டார்கள். அந்த விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அழகிற்காக ஒரு மனிதர் செய்கிறார் என்றால் அது பெருமை கிடையாது, அதே நேரம் அவர் பெருமைக்காக அப்படி செய்கிறார் என்றால் அது பெருமை. இதனை இன்னொரு செய்தியிலே நாம் அழகாக புரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதர் ஒரு பாதையிலே நடந்து செல்கிறார், பைனமாரஜிலும் எம்சி ஃபில் அர்த், பூமியிலே அப்படி அவர் நடந்து செல்கிறார். அவர் ஒரு போர்வை, புர்தா என்று சொல்லப்படக்கூடிய போர்வையை போர்த்தி இருக்கிறார். அதே நேரம் அவர் முடிகளை, தனது முடியை அழகாக வளர்த்து சீவி இருக்கிறார். பூமியிலே இப்படி நடந்து செல்கிறார், ஆனால் உள்ளத்திலே பெருமை என்ற அந்த நச்சுக்காற்றை சுவாசித்த மனிதனாக அவர் நடந்து செல்கிறார். தனது பெருமையை வெளிப்படுத்தும் முகமாக அவர் நடந்து செல்கிறார். இப்படியே சென்று கொண்டிருக்கையில் அப்படியே பூமி இரண்டாக பிளக்கிறது, அவர் அந்த பூமிக்கு விழுங்கப்படுகிறார். மறுமை நாள் வருகிற வரை இந்த மனிதர் பூமிக்கு புதைந்து கொண்டே இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த அனைத்து விடயங்களின் மூலம் இந்த பெருமையை நாம் சுருக்கமாக விளங்கிக் கொள்வதென்றால், எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்கிற பொழுது நான் பெரியவன் என்கிற ஒரு சிந்தனையோடு, என்னுடைய கருத்துதான் சரி என்கிற ஒரு சிந்தனையோடு நாம் செயல்படுகிற பொழுது, நாம் பணிந்து செல்ல முடியாது என்ற ஒரு சிந்தனையோடு நாம் செயல்படுகிறோம் என்றால், அங்கு பெருமை ஏற்படுகிறது. இஸ்லாம் அடையாளப்படுத்தக்கூடிய இந்த அனைத்து விடயங்களிலும் ஆள் மனதில் இதுதான் இருக்கிறது என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எப்படி ஒருவர் உண்மையை மறுக்கிறார், அவருடைய உள்ளத்தின் நிலைப்பாடு என்ன? நான் பணிந்து செல்ல முடியாது, என்னுடைய தவறை நான் ஏற்றுக்கொண்டு விட முடியாது. ஒருவர் மனிதர்களை அச்சமாக கருதுகிறார், அவருடைய மனநிலை என்ன? நான் தான் உயர்ந்தவன், என்னுடைய இடத்திற்கு அவர் வர முடியாது. ஒரு மனிதர் மற்ற மனிதர்களை விட்டு முகத்தை திருப்புகிறார், ஏன்? அவர்கள் அச்சமானவர்கள், என்னை போன்று பெரியவர்களை தான் நான் சந்தித்தேன். பூமியிலே நடக்கிறார், அழகாக ஆடை அணிகிறார், ஆனால் உள்ளத்திலே பெருமையை சுவாசிக்கிறார் என்றால், அவருடைய உள்ளம் சொல்லக்கூடிய செய்தி, நான் தான் பெரியவன், அடுத்தவர்கள் என்னை விட தாழ்ந்தவர்கள், நான் அவர்களை போன்று பணிந்து செல்ல முடியாது என்கிற ஒரு சிந்தனை என்ற ஒரு மனநிலையில் நாம் எதை செய்தாலும் அது பெருமை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விடயத்திலே நாம் இன்னும் இன்னும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், எமக்கு சவாலாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற, எமக்கு பகிரங்க வேதியாக இருக்கக்கூடிய இந்த ஷைத்தானானவன், இவன் கூட இவனுடைய இந்த பிழையான வழி கூட ஆரம்பித்தது இந்த பெருமையின் வழியாகத்தான். இது சம்பந்தமாக அல்லாஹ்வே கூறுகிறான், நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சம்பவம், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு சுஜூது செய்யும்படி அனைத்து மலக்குமார்களும் பணிக்கப்படுகிறார்கள். அந்த சமயத்தில் மலக்குகள் அனைவரும் சுஜூதிலே விழுகிறார்கள். ஷைத்தானானவன் மறுத்து விடுகிறான், அவன் பெருமை கொள்கிறான், காஃபிர்களில் நின்று முள்ள ஒருவனாக மாறுகிறான். அந்த சமயத்திலே அல்லாஹ் கேட்கிறான், உன்னை நான் சுஜூது செய்யும்படி ஏவினேன், நீ சுஜூது செய்யாமல் இருக்க உன்னை தடுத்தது எது? நீ ஏன் சுஜூது செய்யவில்லை என்ற காரணத்தை அல்லாஹ் அந்த இடத்திலே கேட்டபோது அதற்குரிய பதிலை இந்த ஷைத்தான் அளிக்கிறான், நான் ஏன் சுஜூது செய்யவில்லை என்றால், இந்த அற்ப மனிதனை விட நான் உயர்ந்தவன், நான் சிறந்தவன், என்னை நீ நெருப்பினால் படைத்திருக்கிறாய், இவனை இந்த மனிதனை வெறும் களிமண்ணினால் படைத்திருக்கிறாய், களிமண்ணை விட வெறுப்பு உயர்ந்தது, உயர்ந்த ஒன்று தாழ்ந்த ஒன்றுக்கு சிறந்தணிய முடியாது என்று இந்த பெருமையின் வார்த்தையை அப்பட்டமாக மொழிகிறார். எனவே இந்த பெருமை என்ற இந்த விடயம் இருக்கிறது, இது ஷைத்தான் காபிரானதற்கான அந்த, அதாவது வானத்திலிருந்து பூமியை நோக்கி புறத்தை அடிக்கப்பட்டதற்கான மிகப்பெரும் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஷைத்தானானவன் முதன் முதலாக குறிப்பாக சிந்திப்பவர்கள் விடயத்திலே அவன் ஊடுருவுகின்ற விதம் இந்த பெருமையின் வழியாகத்தான். ஏதாவது ஒரு கோணத்திலே நான் பெரியவன், நீ விட்டு கொடுத்து விடாதே, நீ ஏன் தாழ்ந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை ஏற்படுத்தினான். இவன் அதிகமான மனிதர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறான். எனவே இந்த பெருமையை பற்றி நாம் மிக அழகாக மேலே பார்த்திருக்கிறோம். இது பிரம்மாண்டமான அளவு இருக்க வேண்டும் என்ற தேவையே கிடையாது. ஒரு கடுநிலவு இருந்தாலும் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த பெருமை என்றால் நான் பெரியவன் என்கிற ஒரு சிந்தனை, அதன் வழியாக வெளிப்படக்கூடிய செயல்கள் இந்த பெருமை என்ற பகுதிக்குள் வருகிறது என்பதனை நாம் மிக சுருக்கமாக மேற்கண்ட செய்திகளின் வழியாக நாம் விளங்கியிருப்போம். தொடர்ந்து நாம் இந்த செய்தியான இந்த பெருமை என்ற நச்சு காட்டின் வழியாக அவன் ஊடுருவக்கூடிய ஒரு விதத்தை இந்த பாடத்தின் மூலம் நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த விடயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது நாம் செய்முடித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய வேத வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உபதேசங்கள், மிக அருமையான உன்னதமான வார்த்தைகள், எமது வாழ்வை எமது மனநிலையை சீராக்கக்கூடிய சில விடயங்களாக இந்த உபதேசங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஷைத்தானுடைய விடயம் என்னவென்றால், அவன் எங்கே இருப்பான் என்பதை எம்மால் 100% யூகித்து சொல்ல முடியாது. எங்கெங்கெல்லாம் நாம் திரும்புகிறோமோ அனைத்து வழிகளிலும் அவன் வருவான். சில விடயங்களை நாம் பார்க்கிற பொழுது இந்த உபதேசம், இந்த பெருமதியான அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்கிற பொழுது, அதே போன்று செவிமடுப்பதின் வழியாகவும் இந்த ஷைத்தான் ஊடுருவிக் கொண்டிருக்கிறார். ஏன்? இந்த உபதேசமானது அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் மாற்றப்படாமல் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. இதன் மூலம் அல்லாஹு தஆலாவுடைய வேத வார்த்தைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்கள் சொல்லப்படுகிறது. இது ஷைத்தானுக்கு தாங்க முடியாத ஒரு விடயமாகும். இதனை இந்த ஷைத்தானுடைய வார்த்தையின் மூலமே மிக அழகாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் இந்த ஷைத்தானை விரட்டி அடித்த சமயத்தில் அவன், எனக்கு இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும், என்னை மரணிக்க செய்துவிடாதே, மறுமை நாள் வரை எனக்கு அவகாசம் தா என்று கேட்க, அல்லாஹு தஆலா அந்த அவகாசத்தை கொடுத்துவிட்டு அதன் பிறகு இந்த ஷைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இன்னி அக்உது அலா சிராத்தல் முஸ்தகீம், நான் உனது நேரான பாதையிலே உட்கார்ந்து கொள்வேன், நான் உனது நேரான பாதையில் தனியாக ஒரு பாதையை அமைத்து இங்கே வா என்று கூப்பிடுவதல்ல, நேரான பாதையில் நான் உட்கார்ந்து கொள்வேன் என்றுதான் அந்த ஷைத்தான் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். எனவே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், எங்கெங்கெல்லாம் நல்ல வழிகள் காணப்படுகிறதோ அங்கு ஷைத்தான் இருந்து கொண்டிருப்பான். எந்த ஒரு மனிதனுடைய வழிகேட்டிற்கும் ஆரம்பம் ஒரு நல்ல விடயமாகத்தான் இருக்கு, ஆனால் அது ஷைத்தானுடைய வழிகாட்டல், அதிலே சம்பந்தப்படுகிற காரணத்தினால் அது அவனை வழிகேட்டை நோக்கி இழுத்துச் செல்கிறது. இந்த அடிப்படையில் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த உபதேசத்தின் வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வகையிலே மனிதர்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். சில மனிதர்களின் தவறுகளை நேரடியாக தடுத்திருக்கிறார்கள். சில மனிதர்களுக்கு அழகான முறையிலே உபதேசம் செய்திருக்கிறார்கள். சில மனிதர்களுக்கு கடுமையாக உபதேசம் செய்திருக்கிறார்கள். சில மனிதர்களின் தவறுகளை பொதுவாக மக்கள் முன்னிலையிலே கூறியிருக்கிறார்கள். கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்திருக்கிறார்கள். இது நபி அவர்களுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. சந்தர்ப்பங்களை பொறுத்து, அந்த உபதேசங்களின் தன்மைகளை பொறுத்து அதனை, உதாரணத்துக்கு நாம் சொல்வதென்றால், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மனைவியை மாதவிடாயுடன் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே தலாக் விட்டு விடுகிறார்கள். அப்பொழுது நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடுமையாக கோபிக்கிறார்கள். கேட்கிறார்கள், நான் உங்கள் மத்தியில் உயிரோடு இருந்து கொண்டிருக்க அல்லாஹ்வின் வேதத்திலே விளையாடுகிறீர்களா என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். எனவே இந்த செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன? நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அழகாக உபவாசம் செய்ய தெரியாதா? இப்படியா மனிதர்களோடு பேசுகிறது என்று நாம் விளக்கம் எடுக்க முடியுமா? நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இப்படி ஒரு வழிமுறையை கடைபிடித்திருக்கிறார்கள் என்றால் அதற்குரிய காரணம் நிச்சயமாக இருக்கும் என்று அவர்கள் கூறிய செய்தியை தான் நாம் உள்வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இந்த வகையில் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களை நாம் பார்க்கலாம். இதே போன்ற ஒரு நிலைமை இன்னொரு சமயத்தில் அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நடந்தது. ஒரு மனிதரை அவர்கள் சதகா பங்கீட்டை பெற்று வருவதற்காக, அதாவது சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விடயத்தை பெற்று வருவதற்காக அவரை நியமித்து அனுப்புகிறார்கள். இந்த மனிதர் என்ன செய்கிறார் என்றால், சென்று மக்கள் மத்தியிலே அந்த சதகத்துல் ஃபித்ரை முழுமையாக சேகரித்து விட்டு நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது உங்களுக்கு வர வேண்டிய கணக்கு, இது எனக்கு அன்பளிப்பாக தரப்பட்டது என்று சில பொருட்களை அவர்கள் தனக்காக தடுத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகையின் வழியாக இவர் ஒரு பிழையான வேலையை செய்கிறார். இவர் கொள்ளையடிக்கக்கூடிய அப்படியான ஒரு காரியத்தை செய்கிறார் என்கிற விடயத்தை உணர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை நோக்கி மிக கடுமையாக ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறார். தாயின் வீட்டில் இருக்கக்கூடாதா? உனது அன்பளிப்பு என்றால் அது உனக்குதானே வரும். நீ சென்று பெற வேண்டிய தேவை கிடையாது. உனது தாய் தந்தையின் வீட்டில் நீ இருந்தால் என்ன என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இன் குந்த சாதகன், நீ சொல்கிறாய் இது எனக்காக தரப்பட்டது என்று நீ சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீ உண்மையானவனாக இருந்தால் நீ ஏன் உனது தாய் தந்தை வீட்டில் இருந்து பார்க்க கூடாது என்று இவர் சொல்வது பொய் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பயங்கரமான ஒரு வார்த்தையை இந்த இடத்திலே பிரயோகிக்கிறார்கள். கொள்ளையடிப்பது கூடாது, பொய் பேசாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டது, அதற்கு ஏற்ற அவர்களுடைய வார்த்தையை பிரயோகிக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதர் எந்த ஒரு வார்த்தையும் மீண்டும் சொல்லவில்லை. இப்படியா ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்வது என்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்கவே இல்லை. அப்படி எனக்கு ஒரு கேள்வி எழும் என்றால் அங்கும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஷைத்தான் விளையாடுகிறார். இப்படி அந்த ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொன்னது, நான் நேரான பாதையில் உட்கார்ந்து கொள்வேன், அவர்களை வலதுபுறம் சென்றும் வழிகெடுப்பேன், இடதுபுறமாகவும் செல்வேன், முன்னாலும் செல்வேன், பின்னாலும் செல்வேன் என்று சொல்லிவிட்டு வந்தார். எனவே இந்த இப்படியான ஒரு அமைப்பில் ஒரு தவறு உணர்த்தப்படுகிற பொழுது எப்படி இந்த சைத்தான் நம்மிடம் ஊடுருவுகிறான்? அவர் சொன்னது சரிதான், அதை இப்படியா சொல்ல வேண்டும்? சொல்வதற்கு ஒரு முறை இருக்கிறது அல்லவா, முஸ்லிமிற்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது அல்லவா என்று நல்ல விதத்தை தான் சைத்தான் அங்கே தூண்டுகிறார். காரணம் என்ன? அவருக்கு அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை கிடையாது. பெருமை அந்த இடத்திலே தலை தூக்குகிறது. அப்படியே ஒரு நிமிடம் பணிந்து இவர் சொல்லக்கூடிய சுட்டிக்காட்டக்கூடிய விதம் பிழை என்றே வைத்துக் கொள்வோம். இது என்னுடைய தவறு சுட்டிக்காட்டப்படுகிறது என்று பணிந்து சென்றால் அது ஷைத்தானுக்கு நாம் அடிக்கக்கூடிய சாவுமணியாகும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தோடு விட்டார்களா? அவர்கள் விழவில்லை. என்ன செய்கிறார் என்றால், சும்மகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹதபன்னாத வஹமிதல்லாஹு வஹ்னா அலை. அந்த மனிதரை நோக்கி, உனது தாய் தந்தை வீட்டில் நீ இருந்து பார்க்க கூடாதா என்று சொல்லிவிட்டு அத்தோடு நிறுத்தாமல் வருகிறார்கள். மிம்பரை நோக்கி எழுந்து வந்து அந்த மிம்பரிலே ஏறுகிறார்கள். மக்கள் அந்த இடத்தில் ஒன்று கூடுகிறார்கள். அல்லாஹ்வை புகழுகிறார்கள், வாழ்த்துகிறார்கள். வாழ்த்தி விட்டு சொல்கிறார்கள், அம்மா நிற்க, நான் சில மனிதர்களை அல்லாஹ் எனக்கு பொறுப்பு தந்த சில விடயங்களுக்கு அந்த விடயங்களை சேகரித்து வருவதற்காக நியமிக்கிறேன். அப்படியாக நியமிக்கப்படுகிற மனிதர்களில் சிலர் வந்து, இது உங்களுக்குரியது, இது எனக்கு அன்பளிப்பாக தரப்பட்டது என்று சொல்கிறார்கள். அதே வார்த்தையை மீண்டும் மிம்பர் மேடையின் மீதும் சொல்கிறார்கள். இப்படி சொல்கிற மனிதன் அவரது தந்தையின் வீட்டிலோ அல்லது தாயின் வீட்டிலோ இருந்து பார்க்கட்டுமே, அவருடைய அன்பளிப்பு அவரிடம் வரும் வரை அவர் சொன்ன வார்த்தையில் அவர் உண்மையாளராக இருந்தால் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள், சொல்கிறார்கள், திட்டமாக உங்களில் எவராவது இப்படி அவருக்கு உரிமையில்லாத விடயத்திலே ஒரு சின்ன பகுதியை எடுத்துக் கொண்டாலும் மறுமையிலே அவர் வருவார். அதனை தனது தோளிலே சுமந்தவராக அவர் வருவார் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள், அலா பல அரிபன்னமாக அல்லாஹ் ரஜுலன் பிபரீரில் லஹு ருஆ. நிச்சயமாக நான் அறிவேன், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நான் அறிவேன், உங்களிலே ஒரு மனிதர் ஒட்டகத்தோடு அதனை சுமந்தவராக வருவார். அது எப்படி கட்டுமோ அந்த விதத்திலே கட்டிக் கொண்டிருக்கும். அதே போன்று இன்னும் சிலர் மாடுகளை சுமந்தவர்களாக வருவார்கள். அதுவும் அதை எப்படி கட்டுமோ அந்த விதத்தில் கட்டிக் கொண்டிருக்கும். அல்லது ஆட்டை அவர் சுமந்து கொண்டு வருவார். இப்படி எதனை இந்த உலகத்திலே அவர் எடுத்துக் கொண்டாரோ அதனை சுமந்து கொண்டு வருவார். அது அதனுடைய சட்டத்தை இட்டுக் கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இதிலிருந்து நாம் புரிய வேண்டிய அடுத்த விடயம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக அந்த மனிதருக்கு உபதேசம் செய்து விட்டு இருக்கவில்லை? சில நேரங்களிலே சிலருடைய தவறுகள் பொதுவாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தவறாகவும் அது காணப்படும். அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கும் இது ஒரு உபதேசமாக இருக்கட்டும் என்கிற காரணத்தினால் அது பொதுவாக மிம்பர் மேடைகளில் சொல்லப்படும். எமக்கு தேவை அந்த சுவனம். யார் சொல்கிறார்கள், எப்படி சொல்கிறார்கள் என்பது கிடையாது. அதனை சொல்பவர் பார்த்துக் கொள்ள சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தக்கூடிய விடயம் என்ன? கடுகளவு பெருமை வந்துவிட்டாலும் அங்கு ஷைத்தான் எங்களை குடிகொள்கிறான், அங்கு எனக்கு சுயநலத்திற்கான அந்த அனுமதி மறுக்கப்படுகிறது என்பதனை ஒவ்வொரு நிலையிலும் நாம் எமது சிந்தனையை நிறுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நடக்கக்கூடிய விடயம், சில உபதேசங்கள் பகிரங்கமாக சொல்லப்படுகிற பொழுது, சில விடயங்கள் அடுத்தவர்களிலும் இந்த தாக்கங்கள் காணப்படுகிறது. எனவே இதனை பகிரங்கமாக சொல்லிவிடுவோம் என்று வருகிற பொழுது அந்த பெருமையின் வழியாக, அதை தவிர வேறு காரணம் இருக்க முடியாது, உடனே மீண்டும் அதற்குரிய பதில் வருகிறது. இதற்கு பிறகு நான் பள்ளிக்கு வரமாட்டேன், இதற்கு பிறகு பயான்களுக்கு நான் வரமாட்டேன், இதற்கு பிறகு இப்படியானவர்களின் பயான்களை கேட்க முடியாது. காரணம் என்ன? பெருமை உள்ளத்தில் ஏற்படுகிறது, வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை மிக அழகாக அடையாளப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதே போன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த பகுதி, இதற்கு மத்தியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விடயம், ஒரு மனிதர் உபதேசம் செய்கிறார், அவர் அதாவது பழி தீர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்கிறார், பிழையான உள்ளத்தோடு அவர் செய்கிறார் என்றால் அவரவராக மாற்றிக் கொள்வார். அதற்காக நானே எம்மை நலனவாதிகளாக மாற்ற வேண்டும். சில நேரங்களிலே பொதுவாக செய்யப்படக்கூடிய உபதேசங்களின் காரணம் இதுவாக இருக்கும். எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே நடந்த இன்னொரு சம்பவம். சில மனிதர்கள் நெருங்க முடியாத மனிதர்களாக இருப்பார்கள். ஒரு தவறை தடுத்தால் அவர்களிடம் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நாம் தாங்க முடியாது. இப்படியான மனிதர்களும் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே ஒரு மனிதர் இருந்தார். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை வீடு தேடி வருகிறார். இந்த மனிதரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக வீட்டிலே இருந்தவர்களுக்கு செய்தி தெரிவிக்கிறார்கள், இதோ வருகிற மனிதர், இவர் அந்த சமுதாயத்திலேயே மோசமானவர், அந்த சமுதாயத்தில் இருப்பவர்களிலேயே மோசமான ஒரு மனிதர் இவர் என்று சொல்லிவிட்டு இருந்து விடுகிறார்கள். இவர் வருகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அழகாக நடந்து கொள்கிறார்கள், புன்னகைத்து சிரித்து சிரித்து அவர்கள் பேசுகிறார்கள், அவருடைய தேவையை முடித்து விட்டு அவர் சென்று விடுகிறார்கள். அண்ணா அவர்கள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது, நபி அவர்கள் இவர் வந்த பொழுது மோசமான மனிதர்கள் என்றார்கள், ஆனால் வந்து பார்த்தால் சிரித்து சிரித்து பேசுகிறார்கள், என்ன விடயம் என்ற ஒரு குழப்பம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அது பற்றி வினவுகிறார்கள். அப்பொழுது நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், யா ஆயிஷா மதா அஹிதினி ஃபஹாஷா, ஆயிஷாவே நீ எப்பொழுது என்னை பிழையாக நடக்க கண்டிருக்கிறாய், நான் மோசமாக எப்பொழுது நடந்திருக்கிறேன் என்று கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், இன்ன ஷர்ரன் நாசி இன்தல்லாஹி மன்ஸிலத்தன் யௌமல் கியாமா மன் தரகஹுன் நாசு இத்திகா ஷர்ரிஹி, மனிதர்களிலே அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தினால் சிலர் மிக மோசமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், அவர்களுடைய கெடுதியை அஞ்சி, அவர்களுடைய பிழையான நடவடிக்கைகளை அஞ்சி மனிதர்கள் அவரை நெருங்க மாட்டார்கள், மனிதர்கள் அவரை விட்டு விடுவார்கள், விலகி நடப்பார்கள். இப்படியான மனிதர் அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தால் மிக மோசமானவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விடயம், இவருக்கு செய்யப்பட வேண்டிய உபதேசத்தை நபி அவர்கள் முழுமையுமே சொல்லவில்லை. காரணம், நிச்சயமாக அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவார், முடிவில் ஏன் நாம் சொன்னோமோ என்ற ஒரு நிலைமை எமக்கு ஏற்படும். இந்த அளவிற்கு எல்லாம் இஸ்லாம் எம்மை கட்டாயப்படுத்தவில்லை. அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், உபதேசம் பயனளிக்கும் என்ற ஒரு நிலைமை இருந்தால் உபதேசம் செய்யும். ஒரு மனிதருக்கு எனக்கு புரிகிறது, அவர் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்றால் உபதேசம் செய்வது எம்முடைய கடமை. ஆனால் ஒரு மனிதர் இருக்கிறார், உபதேசம் செய்தால் நாம் தான் அங்கு சீரழிவோம், எம்முடைய மானங்கள் தான் பாதிக்கப்படும் என்றால் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதற்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். சில மனிதர்கள் அந்தஸ்தால் மோசமானவர்கள், அல்லாஹ்விடத்தில் யார் என்றால் அவர்களுடைய கெடுதியை அஞ்சி மனிதர்கள் அவரை விட்டு விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். அதே நேரம் கவனிக்க வேண்டும், இந்த உபதேசத்தை அவருக்கு சொல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அன்றிருந்த சஹாபாக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக பிற்காலத்தில் வரக்கூடிய நாம் உட்பட ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் என்பதற்காக அதனை சொல்லிவிட்டுதான் சென்றார்கள். இதிலிருந்து நாம் புரிய வேண்டிய விடயம், சிலவர் சிலருக்கு உபதேசம் செய்ய முடியாது, ஆனால் அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். காரணம், சில நேரம் அவர் படிப்பினை பெறலாம், அவர் படிப்பினை பெறுகிறாரோ இல்லையோ மற்றவர்களுக்கு அதிலே சில பாடங்கள் காத்திருக்கிறது என்பதற்காக சில உபதேசங்களை நாம் செய்ய வேண்டிய தேவை காணப்படுகிறது. எனவே இந்த ஷைத்தான் அவனுடைய பெருமை என்கிற அந்த முகத்திலே எப்படி இந்த விடயங்களில் ஊடுருவுகிறான் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய பகுதியாக இருக்கிறது. இவன் ஊடுருவக்கூடிய இன்னொரு வடிவம் என்னவென்றால், சில உபதேசங்கள் செய்யப்படுகிற பொழுது அது தனக்காக இருக்குமோ என்ற ஒரு சிந்தனையை சைத்தான் முதலில் கிளறி வருகிறான். ஆனால் அவன் சைத்தான் எப்படி வழிவகுப்பான், நேரான பாதையில் உட்கார்ந்துதான் வழிவகுப்பான். தனியாக பாதையில் அவன் உட்கார்ந்து இசைவது கிடையாது. எப்படி சுருக்கமாக சொல்லிவிட்டு செல்வார்கள், அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நிமத்த கூலுன மாலா தக்கல், நீங்கள் செய்யாதால் ஏன் பிறருக்கு சொல்கிறீர்கள், கபிர மத்தன் இந்த வாங்கி அந்த கூலு மாலா தக்கல், நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்வது என்ன அல்லாஹ்விடத்திலே கோபத்துக்குரிய வார்த்தையாகும் என்று அல் குர்ஆனிலே காணப்படுகிறது. இவரிடம் இன்ன தவறு இருக்கிறது, இன்ன தவறு இருக்கிறது, இவர் என்று உபதேசம் செய்கிறார், இவருடைய உபதேசத்தை நான் கேட்க வேண்டும். பாருங்கள் எப்படி இந்த சைத்தான் உட்புகிறான். புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், உபதேசம் செய்பவருக்கு தான் அந்த கவனம் தேவை. உபதேசத்தை ஒரு மனிதர் செய்கிறார் என்றால் அவர்தான் யோசிக்க வேண்டும், இந்த விடயத்தை நான் சொல்லுவதன் மூலம் அல்லாஹ்வுடைய கோபத்தை நான் சம்பாதித்து விடுவேனோ என்ற ஒரு அச்சம், என்ற ஒரு கவனம் அவருக்கு தான் இருக்க வேண்டும். கேட்கக்கூடிய எமக்கு அந்த கவனம் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டலை இஸ்லாம் காட்டவில்லை. எமக்குரிய வழிகாட்டல் என்ன, சொல்லப்படுகிறதா கேட்டுவிட்டு தேவையானதா எடுத்து நடந்து செல்ல வேண்டியது. இப்படி சில விடயங்கள் இஸ்லாத்திலே காணப்படுகிறது. உதாரணத்திற்கு கையேந்துகிற விடயத்தை நாம் பார்க்கலாம். ஹதீஸ் என்ன, யார் கையேந்துவதை தொழிலாக கொள்கிறாரோ அவர் மறுமையிலே வருவார், முகத்திலே சதை இருக்காது. ஒரு மனிதர் கையேந்துவதற்காக வருகிறார், நாம் கொடுக்காமல் இங்கே வாருங்கள், ஹதீஸ் இப்படி இருக்கிறது என்று சொல்லுவது முறையா? கிடையாது. இஸ்லாம் அதற்கும் வழிபாட்டுகிறது, சம்மத்தா இல பலாத்தங்கள், கேட்டு வருகிறாரா நீ விரட்டாது, கேட்டு வருகிறார் என்றால் அவருக்கு நீ கொடு, அழகாக அவரோடு நடந்து கொள், உனக்குரிய கடமை கேட்டு வந்தால் கொடுக்கும். அவரை யோசித்துக் கொள்ள வேண்டும், இதே வேலையை நான் தொடர்ந்து செய்தால் மறுமையிலே நான் மாற்றிக்கொள்வேன். இப்படி சில விடயங்கள் இஸ்லாத்திலே நுணுக்கமான விடயங்களாக காணப்படுகிறது. மிக சுருக்கமாக பார்த்தால், இந்த பெருமை என்ற நச்சுக்காட்டை என் உள்ளத்திலிருந்து நாம் ஒதுக்கிவிட்டால், ஏன் இதனை நாம் கேட்க வேண்டும், இப்படியா உபதேசம் செய்வது என்ற ஒரு சிந்தனையை கலைந்துவிட்டு சொல்லப்படுகிற விஷயம் சரியா என்பதனை நாம் விளங்கிக் கொண்டு அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக நாம் பணிந்து செல்வதால் ஒன்றும் குறையப் போவது கிடையாது. அப்படியே வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அந்த சுவனத்தை நாம் வார்த்தையினால்தான் சொல்லிக் கொண்டிருக்க முடியும், எம்மால் அதனை அடைந்து கொள்ள முடியாது. ஏன், அல்லாஹு தஆலா அதனையும் அல் குர்ஆனிலே சொல்கிறான், சூரா கஸஸ் என்ற அத்தியாயத்தின் 83rd வசனம், தில்க தாருல் ஆகிரா நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுனா உலுவன் ஃபில் அர்லி வலா ஃபஸாதா வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அதாவது இந்த மறுமையின் வீடு இருக்கிறது, இந்த சுவன கதி இருக்கிறது, இந்த சொர்க்கம் இருக்கிறது, இதனை ஒரு வகையானவர்கள் சிலருக்கு தான் அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது, அனைவருக்கும் அதனை சொல்ல முடியாது. அதற்கு இருக்க வேண்டிய தகுதி என்னவென்றால், அவர்கள் பூமியிலே உயர்வையோ குலப்பத்தையோ நாடி இருக்கக்கூடாது. இந்த பெருமை என்கிற வாடகை அவர்கள் நுகர்ந்து கூட இருக்கக்கூடாது. அவர்கள் முழு சந்தர்ப்பங்களிலும் பணிவான நடத்தை உடையவர்களாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது இந்த பணிவான நடத்தை வரும் என்றால் அந்த அல்லாஹ்வின் மீது அச்சம் இருக்கும் என்று சொன்னார். ஒரு உபதேசம் செய்யப்படுகிறது, உள்ளத்திலே சைத்தான் ஊசலாடுகிறான். இந்த நேரத்திலே உடனே அவர் நினைக்கிறார், நான் வெளியிலே சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு என்னை நான் காப்பாற்றிக் கொள்ளலாம். இன்னல்லாஹ் அலீமும் பிதாதி சுதூர், உள்ளங்களிலவற்றை அல்லாஹ் அறிந்தவன் என்று அவர் உணர்ந்து தவறு என்னுடையதுதான் என்று ஏற்றுக்கொள்கிறாரா? இந்த பயபக்திக்குதான் அந்த சிறந்த முடிவு காத்திருக்கிறது. இந்த பணிவிற்கு, இந்த உயர்வை நாடாமல், குழப்பத்தை நாடாமல் செல்கிற இந்த பணிவான வாழ்க்கைக்கு தான், இப்படியான மனிதர்களுக்கு தான் அந்த சொருக்கம் காத்திருக்கிறது. எனவே இந்த அனைத்து அம்சங்களின் வழியாக அந்த சொருக்கத்திற்கு எந்த அளவு தகுதியானவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், எம்மிலே என்னென்ன மாற்றங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த சுவனம் பணிவான நடத்தை கொண்டவர்களுக்காகத்தான் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. கடுகளவு பெருமை இருந்தாலும் அவன் நரகமே நுழைவான், சொர்க்கம் செல்ல முடியாது என்ற விடயங்களை மிக தெளிவாக நமது உள்ளங்களிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த விடயத்திலே இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டம் எப்படி எப்படியெல்லாம் வருகிறது என்பதனை உபதேசத்தை செவிமடுப்பது என்பதின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டோம். இந்த உபதேசத்தை சரியாக நாம் கேட்டுவிட்டு விமர்சனங்கள் செய்யாமல் ஏற்றுக்கொண்டால் நாம் திருந்திவிடுவோம். சைத்தான் அங்கு சவாலாக இருந்து கொண்டிருப்பான் என்பதனை புரிந்து எம்முடைய நடவடிக்கைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த சுவனத்தை பரிசாக தர வேண்டும். அதற்கு நாம் பாரிய அளவிலே முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை மேற்கண்ட அனைத்து செய்திகளின் மூலமாக மிக தெளிவாக நாம் விளங்கியிருப்போம். வல்ல அல்லாஹு தஆலா அந்த அனைத்து முயற்சிகளையும் செய்து அந்த சொர்க்கத்தை நாம் பாக்கியமாக பெறுவதற்கு அருள் செய்வானாக என வேண்டும். இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூல கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அதுப இலைக்.